இன்னொன்னு, இந்த தேவாரம் உலகத்துல தேவாரம் பாடும்போது முதல்ல நால்வர் துதி என்று ஒன்று பாடுவார்கள். அது உமாபதி சிவாச்சாரியார் எழுதி வைத்தது. அதுக்கு அடுத்தபடி பிடியவன் உரிமைன்னு ஒன்று ஒரு பாடல்கள் சொல்லுவார்கள். அது வந்து திருஞான சம்பந்தர் பாடியது. உங்களுக்கு தெரியும், திருஞான சம்பந்தரும் திருநாவுக்கரசரும் சுந்தரரும் மாணிக்க வாசகரும் ஏக தெய்வ கொள்கையில இருந்தவர்கள். சிவனுக்கு தவிர வேற ஒருத்தனுக்கு பார்த்து அவர்கள் பாடப்படவில்லை என்பதும் நீங்கள் எண்ணிக்கொள்ளணும். அதே மாதிரி இன்னொரு தெய்வத்தை இகழவில்லை. ஒரு மனிதனை உயர்வாக சொல்லும் போது இன்னொரு மனிதனை தாழ்வாக சொல்லி விடுவான். இது மனிதனுடைய இயற்கை. ஆனால் இவர்கள் இந்த நால்வர்கள் இன்னொரு தெய்வத்தை இகழ்வாக சொல்லவில்லை. திருமாலை சொல்லும் போதும் உயர்வாகவே சொல்லுகிறார்கள். கோணா கணையானும் யாரு? ராமன். வில்லு விட்டா அது கோணாது அப்படின்னு சொல்றார் அவர். இன்னொரு பொருள், கோழ்நாது அணையானும் என்று ஒரு பொருள் இல்லையா? அப்ப ராமரை வந்து அவரு தப்பா சொல்லலையே? ஆமா சொல்லல, கிடையாது. சிவன் ஒருவனே என்று சொல்லிவிட்டு இன்னொரு தெய்வத்தை இகழ்வாக சொல்லவில்லை என்பதும் நீங்கள் எண்ணிக்கொள்ளுங்கள். ஆமா, அப்படி பாடும் பொழுது முருகன் தோத்திரமாக ஒன்று ஒரு பாடல்கள் சொல்லுவார்கள். நம் கடம்பனை பெற்றவள் பாருங்க, கடம்பன் சொல்லும்போது நம் கடம்பன்கிறார். சிவனையே பாட வந்தவர் முருகன் சொல்லும்போது நம் கடம்பனைங்கிறார் இல்லையா? உயர்வாத்தானே சொல்றாரு, நம் கடம்பனை பெற்றவள் வங்கினன் தென்கடம்பை திருக்கர கோயில. இது பாடும்போது நமக்கு பொருள் தெரியல, இந்த தாளத்திலையும் மூலத்திலையும் அது மறைந்து விடுகிறது இல்லையா? நம் கடம்பனே பெற்றவள் பங்கீனம். நாங்க ஒழுங்கா பாடுறதில்லைங்கிறதும் ஒரு குற்றம் உண்டு, அதை நான் ஒத்துக்கிறேன். இந்த பக்கவாதியத்திலே அது மறைஞ்சும் போயிடும். ரெண்டு குற்றத்திலேயே அது வரும். அதனாலதான் நான் சில பாடல்களை விருத்தமாகவே சொல்லிவிடுறது. ஆமா, அப்படி சொன்னாதான் காதல விழுகிறது என்று. நம் கடம்பனை பெற்றவள் பங்கினன் தென்கடம்பை திருக்கர கோயில. தன்கடன் அடியேனையும் தாங்குதல். அவனுக்கு என்ன கடமை தெரியுமா? என்னை தாங்கிக் கொள்றதுதான் அவனுடைய கடமை. என்னுடைய கடன் என்ன தெரியுமா? அவனுக்கு பணி செய்து கிடக்கிறது என்னுடைய கடமை. இத சொல்றார் அவர். தென்கடம்பை திருக்கர கோயில தன் கடன் அடியேனையும் தாங்குதல். என் கடன் பணி செய்து கிடப்பதே. ஏன் சிவனுக்கு கடனுக்கு மாத்திரம் முதல்ல சொன்னார்? இவன் செய்ய வேண்டிய கடமையை இரண்டாவதா ஏன் சொன்னார் தெரியுமா? சொல்லட்டுமா வேடிக்கையா ஒண்ணு சொல்றேன். இந்த பாட்டுக்காரங்க முதல்ல பணத்தை அட்வான்ஸ் வாங்குவான். அட்வான்ஸ் வாங்குறானா? அட்வான்ஸ் வாங்குற பரம்பரை பாட்டுக்காரர் அப்பர். அதனால்தான் முதல்ல சொல்லிட்டாரு, அவனுடைய கடமை என்ன தாங்க வேண்டியது, ரெண்டாவதுதான் என்னுடைய பணி. நான் முதல்ல அட்வான்ஸ் வாங்கிட்டு அப்புறம் தான் பாட போவேன் இல்லையா? அத அந்த மாதிரி அது அமைந்திருக்கிறது என்று நான் நினைக்கிறேன். தென்கடம்பை திருக்கர கோயில தன்கடன் அடியேனையும் தாங்குதல். என் கடன் பணி செய்து கிடப்பதே. கோயிலுக்கு ஏதாவது பணி செய்து விடும். நான் என்ன பண்ண, 1982 எனக்கு எல்லாமே கடைசியில தான் வந்தது. கல்வியும் கடைசியில தான் வந்தது, எனக்கு திருமணமும் கடைசி காலத்துல தான் வந்தது. நான் என்ன பண்ணுவேன், என்னுடைய விதிப்பயன் எல்லாரும் 19 வயசுல படிப்ப முடிப்பான். நான் 19 வயசுக்கு தான் படிக்கவே போனேன் தேவாரத்தை இல்லையா? ஆமா, எனக்கு திருமணமும் 58 வயசுல தான் ஆகணும்னு கடவுளுடைய நியதி. நான் என்ன பண்ணுவேன்? அப்ப என்னுடைய மனைவி சொன்ன, நம்ம ஒண்டு குடியிலேயே இருக்கிறோம், கொஞ்சம் அவ கொஞ்சம் வசதியான வீட்டில் பிறந்தவ. அதான் வசதியான வீட்டில் பிறந்தவன்னு சொல்லிட்டு என்ன ஒண்ணு கேடல. அவரு சின்ன வீடு வாங்கிடு, சின்ன வீடுன்னு இங்க தவறா என்ன, அளவுல சின்னது. ஒரு சின்ன வீடு வாங்கிடுங்க அது போறோம் அப்படின்னு சொன்னான். என்கிட்ட வீடு வாங்குற அளவுக்கு பணம் இல்லை. என்கிட்ட பணம் இருக்கிறவளுக்கு வீடு எவன் கொடுப்பான்? என்கிட்ட இருக்கிற பணத்தை வச்சுட்டு அந்த பணத்துக்கு தகுந்தவாறு வீடு தேடிட்டு இருக்கிறேன், கிடைக்கல. அப்ப ஒரு ஜோசியன் சொன்னா, ஐயா ஐயா, உன் ஜாதகத்திலையும் உன்னுடைய மனைவி ஜாதகத்திலையும் வீடு இல்லைன்ட்டான் போச்சு. இந்த வேளையில நான் தங்கியிருந்தேன் மலையம்பாக்கம்னு ஒரு கிராமத்துல. தெருவுல ஒரு பிள்ளையார் கிடந்தது. அந்த பிள்ளையாருக்கு வெள்ளிக்கிழமையான பூசை நடக்கும். பிள்ளையார் நிமிந்து உட்கார்ந்து இருப்பாரு, கொஞ்சம் விபூதிட்டு இருப்பான், எதுக்கு ஊதுபத்தி எரியும் எல்லாம் கிடக்கும். மறுநாள் பாத்தீங்கன்னா அந்த பிள்ளையார் குப்பரை கிடப்பான். அந்த பிள்ளையார் மேல ஒருத்தன் உட்கார்ந்துருப்பான். இப்படியே இருந்தது. என்னடா நம்ம மதத்து சாமியா செய்து இப்படி செய்யறானுல, என்ன பண்றதுன்னு சொல்லிவிட்டு இதுக்கு ஒரு சின்ன கோயில் கட்டலாம் அப்படின்ட்டு போனேன். சின்ன கோயில் கட்டலாம்னு போய் 82லயோ என்ன 77லயோ கட்டினேனா, அப்பவே அது 10,000 ரூபாய் வாங்கி கொடுத்து. இப்ப அது கோயில் மாதிரியே இருக்கு, அது பூசையும் நடக்குது. நான் பூசை பண்ணிட்டு இருந்தேன், என்னுடைய விதி பயன் அவரை விட்டு போயிட்டேன். என் தம்பி புள்ள பூசை பண்றான். அந்த பிள்ளையார் கோயில் கட்டணம் பாருங்க, எனக்கு ஒரு வீடு கிடைச்சது. கிட்டத்தட்ட 2 லட்சம் ரூபாய்க்கு மேல கொடுக்க வேண்டிய வீட்டை நீ தேவாரம் பாடுற வச்சுக்கையா 40,000 ரூபாய்க்குன்னு கொடுத்தான் ஒருத்தன். அப்ப என்ன அர்த்தம், அந்த பிள்ளையாருக்கு தொண்டு செய்யறதுனால அந்த வீடு எனக்கு கிடைச்சு போச்சு. இதத்தான் நான் நினைச்சேன். அதனாலதான் என் பேரும் அந்த வீட்டுக்கு வைக்கல, என் மனைவி பேரையும் அந்த வீட்டுக்கு வைக்கல. இது சிவன் அருளால் கிடைச்சதுன்னு சிவன் அருள்னு பேர் வச்சுட்டேன். ஆமா, அந்த மாதிரி நீ தொண்டு செய்து விடு. அதத்தான் அவர் சொல்றார், உன்னால முடிந்த தொண்டை செய்து விடு. நான் ஒரு காலத்துல கோயில் எல்லாம் கூட்டிட்டு இருந்தேன், இப்ப என்னால முடியல. அதனால என்ன பண்றேன், கோயிலுக்கு போய் பாட்டு சொல்லிவிடுறேன். அது நடக்குது. 100 பாட்டும் சொல்லுவேன். இன்னைக்கு இது வரலையும் நான் எவ்வளவு பாட்டு சொல்லிருக்கேன்னு கேட்டீங்கன்னா 30 பாட்டு தான் சொல்லியிருக்கேன். அதாவது தவறாம நடக்கிறது என்று அவர் இந்த தொண்டு கோயிலுக்கு செய்து விடு என்று அவர் சொல்லுகிற பகுதி அது. இன்னொன்னு அடுத்தது, தொழுது தூமலர் தூவி துதித்து நின்று அழுது காமுற்று அரற்றுகின்றாரையும். இந்த பாட்டுல சிவன் கணக்கு எழுதி கொண்டிருக்கிறான். இப்போ இந்த லைட் இங்க எரியுது, இது கணக்கு எங்க இருக்கு? இந்த பல்பு கிட்டே இருக்கா? கிடையாது. எங்கேயோ ஒரு மூலையில கணக்கு எழுதி கொண்டே இருக்கிறது. அவன் எங்கேயோ இருக்கிறான். ஆமா, நம்ம கண்ணுக்கு தெரிய மாட்டான். நமக்கு தெரியறது பூரா அத்தனை நம்ம செய்யறது பூரா அவன் கணக்குல எழுதிட்டு இருக்கான் அப்படின்னு சொல்றாரு சாமி. தொழுது தூமலர் தூவி துதித்து நின்று அழுது காமுற்று அரற்றுகின்றாரையும், பொழுது போக்கி புறக்கணிப்பாரையும் எழுதும் கீழ்கணக்கு இன்னம்பர் ஈசனே. தெரியாமலே இருந்தது. எழுதும் கணக்குன்னு விட்டிருந்தாரு, எனக்கு ஒரு தெளிவு கிடைச்சது. இப்போ 4 பழம், 5 படம் இருக்குங்க, 5 ஆப்பிள், அத 4 5 பேருக்கு கொடுக்கணும்னு சொன்னா, 4 பேருக்கு கொடுக்கணும்னு சொன்னா, 4 போக 1 பழம் மிச்சம் அப்படின்னு கணக்குல வந்துருது. இல்ல கணக்கு மிச்சம் வருது, இல்ல நம்ம தமிழ் கணக்குல மிச்சம் வராது. முந்திரி மாகாணி அப்படின்லாம் ஒண்ணு இருந்தது. அதுக்கு அந்த முந்திரி மாகாணி என்பது 190 தினசு இருக்குதான். ஒரு பெரியவர் சொன்னார், அந்த 190 போட்டு பார்த்தோம்னா மிச்சமே வராது. அதுதான் அந்த கீழ்கணக்குன்னு சொன்னார் ஒரு பெரியவர். எழுதும் கீழ்கணக்கு இன்னம்பர் ஈசனே, அதுல மிச்சம் கிடையாது அவன் எழுதுற கணக்குல. இல்லையா, இப்ப கணக்கு வச்சுக்கிட்டு இருக்கவன் என்ன பண்றான், தனக்குன்னு ஒரு கணக்கு, இன்கம் டாக்ஸ்க்குன்னு ஒரு கணக்கு, பொண்டாட்டி காட்டுறதுக்குன்னு ஒரு கணக்கு, இப்படி எல்லாம் வச்சுக்கிட்டு இருக்கான்னா இல்லையா. அவன்கிட்ட ஒரே கணக்கு தான். அப்படி கணக்கு எழுதி கொண்டிருக்காண்டா, நீ ஜாக்கிரதை ஆயிரு அப்படின்னு நமக்கு எச்சரிக்கை பண்றாரு சுவாமி. பாட்டை சொல்லட்டுமா, தொழுது தூமரர் தூவி துதித்து நின்று அழுது காமுற்று அரற்றுகின்றாரையும், பொழுது போக்கி புறக்கணிப்பாரையும் எழுதும் கீழ்கணக்கு இன்னம்பர் ஈசனே. தவற இன்னும் இதெல்லாம் அந்த திருக்குறுந்தொகை என்ற பகுதியில் வருகிறது. ஆமா என்று நீங்கள் எண்ணிக்கொள்ளுங்கள். நான் நடுமத்தில தான் நான் சொல்லிக்கிட்டு போறேனே தவிர, பதியும் பதியமா நீங்க படிச்சு பாத்தீங்கன்னா ஒரு பதிகத்துக்கு அண்ணாண்ட நீங்கள் போகவே முடியாது. அறிவு அங்கேயே நின்னுடும். ஆமா, ஜியு போப்பு என்ன பண்ணினாரா, திருவாசகத்தை படிச்சு பார்த்தாரா, நமச்சிவாய வாழ்க நாதந்தாள் வாழ்க அப்படின்னு படிச்சார். நமச்சிவாய வாழ்க, அந்த கடவுளை வாழ்க என்று வாழ்த்துகிறார். நாதன் தாழ்வாழ்க, அவனுடைய திருவடி வாழ்க என்று சொல்லுகிறார் அப்படின்னு சொல்லிவிட்டு, இமைப்பொழுதும் என் நெஞ்சில் நீங்காதான் தாழ்வாழ்க அப்படின்னு ஒரு வரி வந்தது. மை காட், நான் வெள்ளிக்கிழமை வெள்ளிக்கிழமை தான், ஞாயிற்றுக்கிழமை ஞாயிற்றுக்கிழமை தான் சர்ச்சுக்கு போவேன், அன்னைக்குதான் அந்த கடவுள் வருவான்னு நான் நினைச்சேன், இவர் இமைக்கிற பொழுதும் என் நெஞ்ச விட்டு போக மாட்டேன்னு சொல்றாரு. இப்படி ஒரு நூல் உண்டான கீழே வச்சு கும்பிட்டான அந்த அந்த நூலை என்று வரலாறு சொல்லுகிறார்கள் அல்லவா. அந்த ஒரு வரிதான் ஜீவ போப்புவை மயக்கினது என்று சொல்லுகிறார்கள். திருநாவுக்கரசர் என்ன பண்ணினார், திருப்பழையாறை வடகளி என்று ஒரு ஊர், அந்த ஊர்லதான் எங்கேயோ ஒரு மூலையில ஒரு சமாதி இருக்குதான், எங்கேயோ ஒரு ஊர்ல அந்த திருப்பழையாறை வடதலியில எங்கேயோ ஒரு பக்கத்துல ஒரு மூலையில ஒரு சமாதி இருக்குது, அதுல ராஜராஜன் சோழன் சமாதி அப்படின்னு இருக்குதான். வானளாவிய கோயில கட்டினவன், தஞ்சை பேரரசை ஆண்டவன், திருமுறையை தேடி எடுத்து கொடுத்தவன், சமாதி கேட்பாரத்து கிடக்கிறது, தொல்பொருள் ஆராய்ச்சிக்காரர்கள் அதை தேடி எடுத்திருக்கிறார்கள் என்று சொன்னார்கள். அது கூட இன்னும் சரிப்படுத்தவில்லை என்றும் நான் கேள்விப்படுகிறேன், அது எந்த அளவுக்கு சரியோ அது அப்புறமா விட்டு விடுவோம். அந்த ஊருக்கு போனார் நாவுக்கரசர், கோயில போய் அப்படி சுத்திட்டு வந்தாரு, சுத்தி விட்டு வந்து கோயிலுக்குள்ள போய் பார்த்தா சிவலிங்கத்தை காணும், சிவலிங்கத்தை காணும், என்ன செய்வாரு, வேலூர்ல ஜலகண்டேஸ்வரர் கோயில்னு ஒண்ணும் உங்களுக்கு தெரியும், இப்ப ஒரு 20 ஆண்டு இருக்குமா, 20 ஆண்டுக்கு முன்னெல்லாம் கோயில் சும்மா தான் இருந்தது, சிவலிங்கமே கிடையாது, கோயில் அபூர்வமான கோயில், 20 ஆண்டுகளுக்கு முந்தைய கோயிலுக்குள்ள சிவலிங்கம் கிடையாது, சிவலிங்கம் இல்ல. கேட்டாரா பக்கத்தில் இருந்தவங்கள, சிவலிங்கம் இல்லையே அப்படின்னு. அப்ப இருந்த சமணர்களும் பௌத்தர்களும் தானே இந்த பாடு படுத்தினார்கள் 7வது நூற்றாண்டில், சிவலிங்கத்தை தூக்கிட்டு போய் எடுத்துக்கிட்டு போய் தோட்டத்துல மண் தோண்டி அதுல புதைச்சி விட்டான், நல்ல வேலையை உடைக்காம விட்டான், சிவலிங்கத்தை எங்கேயோ கொண்டு மறைச்சு விட்டார்கள், சமணர்கள் தான் மறைத்தார்கள் எழுதி வச்சிருக்காரு. யாரு, நம்ம பாட்டன், நம்ம பாட்டன் எழுதி வச்சிருக்கான் அப்பர். ஆமா சொல்றேன் பாட்ட, ஆமா நம்ம வீடு அடுத்த வீட்டுக்கான வீடு கட்டும் போது நம்ம பக்கத்துல 2 இன்ச் அவன் நீட்டினான் விடுவோமா, 2 இன்ச் நீட்டினா போறோம், அவன் 55 அடி நீட்டு கட்டுறான்னு சொன்னா 2 இன்ச் விட்டா என்ன ஆச்சு, 100 இன்ச் 130 இன்ச்சுக்கு மேல நம்ம இடம் போயிடுது, விடுவோமா, விட மாட்டோம். சிவலிங்கத்தை எடுத்துட்டு போய் மறைச்சு விட்டாங்க. அந்த ஊர்ல இருந்தவன் அப்ப இருந்த சைவ நிலை அவனை எதிர்த்து கேட்க முடியல, அப்பருக்கே எதிர்த்து கேட்க முடியலையே, அவன் கொடுத்த தண்டனை எல்லாம் வாங்கிட்டு தானே இருந்தாரு. திருநாவுக்கரசர் திருஞான சம்பந்த அவர் ஒருத்தர் தான் எதிர்த்து நின்னார், பேய் பசங்க மூதேவி பசங்க, என்ன பண்ண முடியும், சேட்டை அப்படின்னு சொல்ல, சேட்டைனா மூதேவின்னு அர்த்தம், இந்த சேட்டை பசங்களுக்கு நான் எளியவன் அல்ல அப்படின்னு பாடி வச்சார், பாட்டு இருக்கு ஈழப்பசங்க அப்படிங்கிறார், மானினேர் விழி மாதராய் வடுதிக்கு மாபெரும் தேவிகள், பானல் வாயது பாலம் நீங்கிவன் என்று நீ பரிதி எழுதிடேன், ஆனை மாமலை ஆதியாய இடங்களில் பல அல்லர் செய்தி ஈனர்களுக்கு எளியனவேன். திருஞான சம்பந்தர் தேவாரம் அப்ப இருந்த காலத்துல ஈழப்பசங்க அப்படின்னு அவனுக்கு எதுக்கவே சொன்னார்னு சொன்ன, என்ன தைரியம் அவருக்கு இருந்திருக்கணும், என்ன தைரியம், சொத்தா இருந்தது அவர்கிட்ட, அதிகாரம் இருந்ததா, இல்லை, சிவனுடைய ஆதரவு இருந்தது, சிவனுடைய அருள் இருந்தது கேட்டார் அவர், அவர் ஒருத்தர் தான் எதிர்த்து நிக்க முடிஞ்சது. இவர் என்ன பண்ணினார், சிவலிங்கத்தை காணும்னு சொன்ன உடனே, இந்த சிவலிங்கம் இங்க வந்து இருந்தாலுடைய நான் சாப்பிட மாட்டேன், இந்த கோயில்லயே உண்ணாவிரதம் இருப்பேன் அப்படின்ட்டு கோயில் பக்கத்திலே ஒரு இடத்துல சாப்பிடாம இருந்துட்டார். எத்தனை நாள் இருந்தாரோ, எத்தனை நாள் இருந்தார்னு சேர்க்கிறார் எழுதுனதாக எனக்கு ஞாபகத்தில் இல்லை, பத்னியா கிடந்தார். அப்ப அந்த பகுதியை ஆண்ட சிற்றரசன் கனவுல போய் ஆண்டவன் சொன்னானா, நாவுக்கரசன் பத்னியா இருக்கான், நான் இன்ன இடத்துல தோட்டத்துல மறைக்கப்பட்டு இருக்கேன், என்னை எடுத்துக்கொண்டு போய் கோயில கொண்டு போய் அப்பதான் நாவுக்கரசன் சாப்பிடுவான் அப்படி கனவுல சொன்னானான். இந்த செய்தியே சேர்க்கிறார் எழுதுறார். நீங்க சொல்லலாம், என்னடா எதுக்கெடுத்தாலும் தெய்வ சேர்க்கிறார் தெய்வ சேர்க்கிறார் சொன்ன. ஆமா, நம்ம பாட்டன் எழுதி வச்சான், நான் படிச்சேன், அதனால நான் சொல்றேன். ஆமா, நான் சின்ன பிள்ளையில இதை படிச்சேன், படிச்சுட்டு அழுதேன் பாருங்கோ, அழுதேன் அழுதேன் அப்படி அழுதேன். நமக்கு முன்னோர்கள் இவ்வளவு கஷ்டப்பட்டு காப்பாத்துறாங்களா கோயில அப்படின்னு கனவுல போய் சொன்னான். மறுநாள் அரசன் அங்கிருந்து வந்தான், சாமி சொன்ன இடத்துல போய் தேண்டி தோண்டி பார்த்தான், சிவலிங்கம் இருந்தது எடுத்துக்கொண்டாந்து வச்சான். வச்சதுக்கு அப்புறமா தான் நாவுக்கரசர் சாப்பிட்டாருன்னு இவர் சொல்றாரு, சேர்க்கிறார் சொல்றாரு. இவர் சொல்ற பாட்டு என்ன தெரியுமா, சொல்லி பார்ப்போம். தலையெல்லாம் பறிக்கும் சமண கையர், சமணருடைய கொள்கை என்ன தெரியுமா? இப்போ நான் தாடி வீச்சு வச்சிருக்கேன், தலைமையில் வளர்த்திருக்கேன், இது நான் வேண்டாம்னு நான் நினைச்சேன்னா என்ன பண்ணுவேன், சுத்தமா பரியாரி கிட்ட சொல்லி இத சரத்து விடுவேன். அதான வழக்கம். ஆமா, நான் கைனால புடிச்சு இப்படி பிக்கிற வழக்கம் கிடையாது. சமணன் அப்படி செய்வானா, கைனால புடிச்சு பிக்கிறது, அப்படி பிச்சாக்கா ரத்தம் வரும், ரத்தம் சீ ஆயிடும். அவர் தான் இந்த சித்தரை சாத்தனார் என்று சொல்லுகிறார்கள். அது சரியோ என்னமோ எனக்கு தெரியாது இல்லையா. அதத்தான் சாமி சொல்றாரு, தலையெல்லாம் பறிக்கும் சமன் உள்நிலை நான் மறைத்தான் மறைக்கொள்ளுமே. பெரிய பேரொழிய பெரிய பேரொழி, இது அந்த துணியை பிடிச்சி இப்படி பிடிச்சிட்டேன்னா அந்த ஒளி மறைஞ்சு போயிடுமா? மறைக்க முடியாது. அவன் பேரொழி, அவன் அருட்பெருஞ்சோதி, அவனை மறைக்க முடியுமா? மறைக்க முடியாதுரா அப்படின்னு பாடி இருக்கிறார். மறைத்தான் மறைக்கொள்ளுமே அலையினார் பொழிலாரை விடதடி நிலையினான் அடியே நினைந்து அப்ப ஆயிரம் பேர் அங்க இருந்து அந்த வேலையை செய்திருக்கான். எத்தனை பேர் இந்த சாமியை கொண்டு போட்டு மறைச்சவன் எத்தனை பேரு? ஆயிரம் பேர் இருந்து அந்த வேலையை செய்திருக்கிறான். நாவுக்கரசர் சொல்றார், வாயிலும் தமிழே படித்து ஆளுற ஆயிரம் சமணம் அறிவாக்கினான். அந்த ஆயிரம் பேரையும் உதச்சு துரத்தினானா அந்த அரசன். அரசன் துரத்தினான்னா என்ன அர்த்தம்? கடவுளே துரத்தினான்னு அர்த்தம். அத சாமி தேவாரத்திலே சொல்லிவிட்டார். ஆயிரம் தமிழே படித்து ஆளுற ஆயிரம் சமணம் அழிவாக்கினார், ஆயிரம் புனல் ஆரை வடதளி தேவன் என வல்வினை வீடுமே. சிவதீட்சை பெற்றவன், நிர்வாண தீட்சை பெற்றவன், சிவபூசை செய்கிறவன், பஞ்சாட்சரம் சொல்றவன், தினந்தோறும் கோயிலுக்கு போறவன், படுக்கும்போது விபூதி பூசிக்கிட்டு படுப்பேன், படுக்கை விட்டு எந்திரிக்கும் போது விபூதி பூசிக்கிட்டு தான் எந்திரிப்பேன். எவ்வளவு வேலை இருந்தாலும் சரிதான், எத்தனை மணிக்கு எந்திரிச்சாலும் சரிதான். ஐயா, நான் ஒரு ஒரு நாளைக்கு இப்பதான் தெருவுக்கு நாலு கடை வந்துட்டேன், ஒரு பாட்டில் வாங்கி நான் குடிச்சு விட்டேன்னா என்ன வரும்? ஐயையோ, இந்த தர்மோதர சாமிநாதன் வாழ்க்கை பூரா இப்படித்தான் போல இருக்கிறது. மறைவாக இந்த வேலை செய்துகிட்டு இருக்கிறாரு அப்படின்னு வந்துடும் இல்லையா? ஆமா, நான் ஒருத்தன் செய்கிறது தேவாரம் பாடுறோம் அத்தனை பேருக்கு அந்த கெட்ட பேர் வந்து சேரும். அந்த மாதிரி நான் ஒழுக்கமா நடக்கலன்னு சொன்னா நான் சார்ந்திருக்கிற மதத்துக்கே இழுக்கு. அதே மாதிரிதான் பௌத்தர்களும் சமணர்களும் கொல்லாமை கொல்லாமை கொல்லாமைன்னு சொல்லிட்டு பலவிதமான அநியாயம் பண்ணதால்தான் அந்த சமுதாயம் கொஞ்சம் பின்னோக்கி ஓடிவிட்டது என்று நீங்கள் எண்ணிக்கொள்ளுங்கள். ஆமா, ஆக நாம தவறு பண்ணாம இருந்தா, நாம தவறு பண்ணினால் நம்ம சமுதாயத்துக்குத்தான் தப்பு. நம்மளோட அந்த தனி மனுஷ ஒழுக்கம் என்று அது போய் விடாது. நான் தவறு பண்ணி விட்டால் தேவாரம் பாடுறவங்க போல இப்படித்தான் போல இருக்கு அப்படின்னு முடிவு பண்ணிடுவாங்க அல்லவா? ஒரு சமுதாயமே கட்டுப்போம். அதனால நான் ஜாக்கிரதையா இருக்கணும். ஆமா, அதத்தான் சாமி சொல்றார். தமிழை படித்தான் இல்லைன்னு சொல்லல, அந்த தமிழுடைய வடிவமாக இருக்கிற கடவுள் என்பதை அவன் மறந்து விட்டான். அதனால அந்த 1000 பேரையும் அழிவாக்கினான் அப்படின்னே தேவாரத்தில் வருகிறது. வாயிரும் தமிழே தமிழே படித்து ஆயிரம் தமனும் அறிவாக்கினான் வாயிரும் புனல் ஆரை வடதளி மேயவன் என வல்வினை இந்த இடத்துல நான் வாரியார நினைக்கிறேன். இந்த ராகம் பெரும்பகுதி யாரும் பாடுறதில்ல. நான் இதை தயார் பண்ணிட்டு போய் காஞ்சிபுரத்துல முதல்ல பாடினேன் இந்த ராகத்தை. இது யாரும் பெரும்பகுதி பாடுறதில்ல. என்னமோ ஒரு நோக்கத்துல உட்கார்ந்து ஒரு 4 நாள் தயார், 4 நாள் 5 நாள் ஆகும் ஒரு ராகம் தயார் பண்றது. போய் பாடினேன். காஞ்சிபுரத்துல ஒரு நல்ல பிடில்காரன் இருக்கான், நல்ல மிருதங்காரன் ஒருத்தன் இருக்கான். அங்க போய் இந்த ராகத்தை பாடின. நேற்று வாரியா இருந்த ராகத்தை அங்க பாடிவிட்டாரு. நான் நினைச்சிருந்தேன் புதுசா நாம ஒரு ராகத்தை போய் இன்னைக்கு வெளுத்து கட்ட போறோம் நமக்கு தான் பேர் நினைச்சா, அவன் தூக்கி எழுந்திட்டான் என்ன, நேற்று வாரியார் பண்ணாரியா அந்த ராகத்தை இங்க அப்படின்ட்டான். சொற்பொழிவு பண்ணவல்லையே ஞானியார் சுவாமிகள் முதற்கொண்டு, ஞானியார் சுவாமி திருப்பாதிரி புரியூர் ஞானியார் சுவாமிகள் பேசினதுல சிந்தி போனதுதான் வாரியார் பேச்சு என்று வாரியாரே சொல்லியிருக்கார். திருவிடமிருதர்களுக்கு ஒரு அற்புதமான பதியம் பாடியிருக்கார். நீ இந்த உலகத்திலேயே வானவருடைய செல்வம் உனக்கு கிடைக்குமடா, நீ திருவிடமிருதர்ல இருக்கிற மகாலிங்க சுவாமியை நீ கும்பிட்டு விடு அப்படின்னு சொல்றார். இம்மைவானவர் செல்வம் விளைச்சிடும், அம்மையே பிறவி துயர் நீத்திடும், நீ இனிமே பிறக்கவே மாட்ட. அப்புறம் இம்மைவானவர் செல்வம் விளைச்சிடும், அம்மையே பிறவின் துயர் நீத்திடும், எம்மையாலும் இடைமருதன்கடல் செம்மையே தொழுவார் வினை சிந்துமே. தொழுவார் வினை தொழுவார் என்று சொல்லிவிட்டதோடு அல்ல, செம்மையே தொழுவார்னா அந்த உண்மையோடு நீ அவனை தொழணும் அப்படின்னு சொல்லிவிட்டார். உண்மையோடு நீ அவனை வணங்கிவிட்டால் இம்மைவானவர் செல்வம் உனக்கு கிடைத்துவிடும், உன்னுடைய பிறவியும் அறுத்து விடுவான் அப்படின்னு சொல்றார். இம்மைவானவர் செல்வம் விளைத்திடும், அம்மையே பிறவி துயரித்திடும், எம்மையாலும் இடைமருதம் கரல் செம்மையே தொழுவார் வினை சிந்துமே. இன்னொரு பாட்டு, கனியினும் கட்டிப்பட்ட கரும்பினும் பனிமலர் குடற்பாவை நல்லாரினும் தனி முடி கவித்து ஆடும் அரசினும் இனியன் தன்னடைந்தார் இடைமருதனே. தனி இனிக்கிறது ஒரு வயசு இல்லையா, கல்கண்டு போன்ற இனிக்கிறது ஒரு வயசு, பெண்களை அனுபவிக்கிறது ஒரு வயசு. கனியினும் கட்டிப்பட்ட கரும்பினும் பனிமலர் குட பாவை நல்லாரினும் தனி முடி கவித்து ஆளும் அரசினும். இந்த ஒரு அரசாட்சி இருக்கணும், நமக்கு பணம் இருக்கணும், செல்வாக்கு இருக்கணும்னு நினைக்கிறேன், அது ஒரு வயசு. இதையெல்லாம் தாண்டி இனிக்கிறவன்டாவன், இந்த கனியை விட இனிப்பவன், கரும்பை விட இனிப்பவன், பெண்களை விட இனிப்பவன், அரசு அரசு அந்த ஆட்சி அதை விட இனிப்பவன் அவன் அப்படின்னு சொல்லியிருக்கிறார். கனியினும் இனியன் கட்டிப்பட்ட கரும்பினும் இனியன் பனிமலர் குழ பாவை நல்லாரும் நல்லாரினும் இனியன் தனி முடி கவித்து ஆளும் அரசினும் இனியன் தன்னடைந்தார்க்கு இடைமருதனே என்று நமக்கு நீதி சொல்லுவார். இப்படி அப்பருடைய தேவாரத்தில், திருஞான சம்பந்த தேவாரத்தில், சுந்தர தேவாரத்தில் இப்படியெல்லாம் அங்கெங்கெல்லாம் கடவுளை தொழுவதோடு அல்லாமல் அங்கங்கே நீதியை நிறைய சொல்லிக் கொண்டு போகிறார்கள். ஏதேனும் உன்னையாவது நாம கடைபிடித்தமையானால் நம்ம கடைத்தேற முடியும். இப்படி ஒரு நீதி நம்ம நூல்ல இருக்குது. தேவாரம் நமக்கு சொந்தம், எனக்கு மாத்திரமா சொந்தம், இங்க இருக்கிறவர்கள் சைவத்தில் இருக்கிற கோடான கோடி பேருக்கும் சொந்தம் இல்லையா? அதில் வருகிற நீதிப்படி கொஞ்சமாவது நடப்போம் என்று எண்ணிக்கொள்ளுவோமாக என்று சொல்லி நாம் எல்லாம் பஞ்சாட்சரம் சொல்லிவிட்டு இந்த நிகழ்ச்சியை நான் நிறைவேற்றிக் கொள்வேனாக.
ஓம் நம சிவாய சிவாய நம ஓம், 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 நம பார்வதி பதையே.